Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wa sallallahu wa sallam ala nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Rabbi zidni ilma, Rabbi shrah li sadri wa yassir li amri. Allahumma yassir, Allahumma yassir, Allahumma yassir. لا حول ولا قوة إلا بالله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن شاء الله இன்று நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் அதில் முதலாவது பாடம் அர்கானு சியாம் நோன்புனுடைய ருக்குனுகள் ருக்குனுடைய பண்மைதான் அர்கான் என்பது இப்போ தொழுகையினுடைய ருக்குன் ஒதுவனுடைய ருக்குன் ஒதுவனுடைய ஷருத்து தொழுகையுடைய ஷருத்து இப்படியெல்லாம் நம்ம பேசியிருப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம் இப்போ நோன்பை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஷுருத்து சுயாம் நோன்பின் நிபந்தனைகள் என்று நம்ம படித்தோம் நிபந்தனை என்று எதற்கு சொல்லப்படும் ஒரு இபாதத்தை ஆரம்பிப்பதற்கு வெளியில் இருக்கக்கூடிய அவசியமான விஷயங்களுக்கு ஷருத் ஷுருத் நிபந்தனைகள் என்று சொல்லப்படும் ஷருத்துடைய பண்மை ஷுருத் ஒரு இபாதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவசியமான அந்த கடமைகளுக்கு கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் என்று சொல்லப்படும் இப்போ நோன்பு ஒருத்தர் மேலே நோன்பு கடமையாக வேண்டும் என்றால் முதலில் அவர் முஸ்லீமாக இருக்கணும் பாலியல் பருவ வயது அடைந்திருக்கணும் காதிர் உடல் ஆற்றல் உள்ளவராக இருக்கணும் அவர் உள்ளூரில் தங்கியிருக்கணும் நோய் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நோன்பு கடமையாகுவதற்குடைய கண்டிஷன் ஷரத்துகள் இதெல்லாம் இருந்தால் தான் அடுத்து நோன்பே அவருக்கு கடமையாகும் இப்போ ருக்குனுகள் என்றால் என்ன நோன்பு வைப்பதற்கு அந்த நோன்பில் இடம்பெற வேண்டிய கட்டாய அம்சங்கள் எப்படி இப்போ நீங்கள் தொழுகிறீங்க தொழுகைக்கு ஷரத்து ஒன்று இருக்கிறது ருக்குன் ஒன்று இருக்குது இப்போ தொழுகைக்கு ஒது செய்வது இது ஷர்த்து ஏன் ஒது என்பது தொழுகைக்கு வெளியில் உள்ளது கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் இது ஷர்த்து ஏன் கிபிலாவை முன்னோக்குவது என்பது தொழுகைக்கு வெளியில் உள்ளது அதே போல் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் உடை சுத்தமாக இருக்க வேண்டும் நேரம் வந்திருக்க வேண்டும் இதெல்லாம் தொழுகைக்கு வெளியில் உள்ள அம்சங்கள் அதனால் இதுக்கு ஷர்த் நிபந்தனைகள் என்று சொல்வாங்க சரி தொழுகைக்கு உள்ளார உள்ள அம்சங்கள் உதாரணமாக நிலையில் நிற்பது குர்ஆன் ஓதுவது ருக்குஉ செய்வது சுஜூது செய்வது இதெல்லாம் தொழுகைக்குள் உள்ள அம்சங்கள் இதற்கு ருக்குன் என்று சொல்லப்படும் அதே போல தான் இப்போ நோன்புல இப்போ நோன்பில் ஷருத்துகளை நம்ம முந்தைய பாடத்தில் படித்தோம் இப்போ ருக்குன்களை படிக்க போகிறோம் இந்த நோன்புனுடைய ருக்குன்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது இரண்டு ருக்குன்களை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் முதலாவது ருக்குன் என்ன நீயத்து வைப்பது முதலாவது ருக்குன் நீயத்து வைப்பது நீயத் என்றால் மனதில் ஒன்றை உறுதியாக எண்ணுவது மனதில் ஒன்றை உறுதியாக நினைப்பது கொண்டு வருவது ஒரு விஷயத்தை மனதில் கொண்டு வருவதற்கு பெயர் நீயத் என்று சொல்லப்படும் இப்போ நீயத் என்று சொல்லும் பொழுது இங்கே இரண்டு விஷயங்களை நாம் கவனிப்போம் அது என்ன இரண்டு விஷயங்கள் ஒன்று நீங்கள் ஒரு காரியத்தை யாருக்காக செய்கிறீர்கள் என்பதை மனதில் முதலாவதாக கொண்டு வர வேண்டும் அப்போ எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தை நாம் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தை அல்லாஹுவிற்காக செய்கிறோம் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக செய்கிறோம் மறுமைக்காக செய்கிறேன் சொர்க்கத்துக்காக செய்கிறேன் இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல எண்ணங்களாவது கண்டிப்பாக இருக்கணும் புரியுதா அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று சொன்னாலே அல்ஹம்துலில்லாஹ் அதில் எல்லாமே வந்துடும் அல்லது ஆகிரத்துக்காக செய்கிறேன் சொர்க்கத்துக்காக செய்கிறேன் புரியுதா நரகத்துடைய தண்டனையை பயந்து செய்கிறேன் இது எல்லாமே அல்லாஹ்வுக்காக ஏன் நரகத்தை பயப்படுறோம் அல்லாஹ்வுக்காக பயப்படுறோம் புரியுதா அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக சரி இது வந்து கண்டிப்பாக நம்முடைய மனசில் ஒரு இபாதத்தை செய்வதற்கு முன்பாக இருக்கணும் பெயருக்காக புகழுக்காக பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது எந்த ஒரு இபாதத்தை செய்யும் போதும் சரி புரியுதா எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஒரு முஸ்லீம் அவர் அல்லாஹ் ஒருவனுடைய முகம் மட்டுமே அவருக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டுமே தவிர உலகத்தில் யாரும் புகழ்வாங்க, தன்னை பற்றி உயர்வாக பேசுவாங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து மறுமையில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடும். முகஸ்துதி, அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அக்கீதாவுடைய பாடத்தில். அது வந்து சின்ன ஷிருக்கில் கொண்டு போய் விட்டுவிடும். அந்த சின்ன ஷிருக்கு அப்படியே நீடிக்குமேனால், அந்த முகஸ்துதியிலேயே அப்படியே அவர் நீடித்து கொண்டே இருந்தால் கடைசியில் அது பெரிய ஷிருக்கில் கொண்டு போய் விட்டுவிடும். சரியா? அப்போ நீயத் முதலாவது விஷயம். அந்த நீயத்தில் முதல் விஷயம் என்ன? அல்லாஹ்வுக்காக நான் அந்த காரியத்தை செய்கிறேன். அப்போ நோன்பு வைக்கும் பொழுதும் ஒரு முஸ்லீமுக்கு நான் இந்த நோன்பை அல்லாஹ்வுக்காக நோக்கிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். சரியா? அதுக்குண்டான ஆதாரங்களை நம்ம பார்ப்போம். அதில் குறிப்பிட்ட ஆதாரம் என்ன? ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பையினால சொல்லும் பொழுது, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அதாவது இந்த உலக மக்கள் யார் இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ, முந்தைய சமுதாயம் பிந்திய சமுதாயம் இவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹுடைய கட்டளை எதுவாக இருந்தது? நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வை இபாதத்து செய்யணும். அதுவும் எப்படி இபாதத்து செய்யணும்? இபாதத்துகளை அவன் ஒருவனுக்காக மட்டுமே தூய்மைப்படுத்தியவர்களாக. அப்போ அந்த இபாதத்தில் யாரையும் கூட்டாக்கக்கூடாது. ஒரு இபாதத்தை செய்யும் பொழுது அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அதில் சேர்க்கக்கூடாது. புரியுதுங்களா? மறுமையுடைய நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கத்துக்காகவும் செய்யக்கூடாது. புரியுதா? துன்யாவில் ஏதாவது கிடைக்கிது, இல்மு படிக்கிறதா இருந்தாலும் சரி, அமல் செய்கிறதா இருந்தாலும் சரி, சதக்கா கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தொழுவதாக இருந்தாலும் சரி, எந்த அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் அல்லாதவருக்காக செய்யக்கூடாது. புரியுதா? சரி. அப்போ நோன்பனுடைய ருக்குன்னுகளில் முதலாவது விஷயம் நீயத்து. அந்த நீயத்தில் முதலாவது விஷயம் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று நீயத்து வைப்பது. இரண்டாவது நீயத்துடைய இரண்டாவது விஷயம் என்னவென்றால், நீங்கள் எந்த அமலை செய்ய போகிறீர்கள் என்று அந்த அமலை பர்டிகுலராக, அந்த அமலை குறிப்பிட்டு சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? அதுதான் ரொம்ப முக்கியம்னா, அந்த நீயத்தில் அந்த ரெண்டாவது அம்சமும் ஒரு முக்கியமான ஒன்று. அது எதற்காக? உங்களுக்கு, நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு வருவதற்காக. இப்போ நீங்கள் தொழுகைக்கு வரீங்க, என்ன தொழப்போறீங்க என்று உங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அந்த தொழுகையில்? வேஸ்ட். ஆகவே தான் நீங்கள் லொஹர் தொழுக போகிறீங்களா, அசர் தொழுக போகிறீங்களா, மகரிப் தொழுக போகிறீங்களா, அல்லது சுன்னத்துகளா, அல்லது நஃபில்களா, அது நம்முடைய மனசில் தெளிவாக இருக்கணும். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு லொஹர் தொழுகைக்கு வரீங்க, முன்னாடி வந்துடணும். வந்ததுக்கு பிறகு லொஹருடைய முன் சுன்னத் தொழுகிறேன், அல்லது லொஹருடைய சுன்னத்தை தொழுகிறேன், அந்த நீயத்தோடு தக்பீர் கட்டணும். அப்போ உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல் என்ன செயல் என்று உங்களுக்கு தெரியும், எந்த செயலை செய்ய போகிறீர்கள் என்று. இப்போ ஒரு மனிதர் ஒரு செயலை செய்கிறாரு, ஆனால் அவருக்கு தெரியலை என்ன செய்கிறோம் என்று. அந்த மனிதர் என்ன சொல்லுவீங்க? புத்தி இல்லாதவர், அறிவு கெட்டவர், பைத்தியக்காரர், தான் செய்யக்கூடிய செயல் என்ன செயல் என்று உணராமல் புரியாமல் அது என்ன செயல் என்று விளங்காமல் ஒருவர் செய்தால் அந்த செயல் அவர் வேஸ்ட்டாக செய்கிறார். புரியுதா இல்லையா? விளங்குதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருக்காரு, என்னங்க எழுதுறீங்கன்னு கேட்குறீங்க. என்னமோ தெரியலங்க எழுதிக்கிட்டே இருக்கேன். அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு? லூஸ் ஆனின்னு கேட்பீங்க. என்ன ரொம்ப மரியாதையாக கேட்டா? புரியுதா உங்களுக்கு? கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் போயிடுறீங்க போல இருக்கு. புரியுதா? விளங்குதுங்களா? அப்போ எந்த ஒரு செயலை என்ன செய்கிறோம் என்ற உணர்வோடு செய்யணும். அதுக்கு தான் நம்ம எதை செய்ய போகிறோம் என்ற அந்த செயலை மனதில் கொண்டு வருவது. லோகர் தொழுக போகிறோம், அசர் தொழுக போகிறோம், மகரிப் தொழுக போகிறோம், தஜ தொழுக போகிறோம், தஹியத்துல் மஸ்ஜித் தொழுக போகிறோம், தஹியத்துல் உது தொழுக போகிறோம், துஹா தொழுக போகிறோம். புரியுதா? அல்லது லோகருடைய பின் சுன்னத்து, அசருடைய முன் சுன்னத்து, மகரிபுடைய பின் சுன்னத்து, அதை மனசில் கொண்டு வரணும். ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்போம், நீங்களும் படிச்சிருப்பீங்க நம்ம பாடத்தில், நீயத் என்பது நாவினால் மட்டும்தான் சொல்லப்பட வேண்டுமே, சாரி, நீயத் என்பது மனதினால் மட்டுமே நினைக்க வேண்டிய ஒன்றை தவிர நாவினால் சொல்லக்கூடாது. போய் நின்றுக்கிட்டு அல்லாஹ்வுக்காக நான் கிபிலாவை முன்னோக்கி ரெண்டு ரக்காத்தை தொழப்போகிறேன் அல்லாஹு கூடியது. புரியுதா? நாவினால் நீயத்தை சொல்வது பிதஅத், நாவினால் நீயத்தை மொழிவது மார்க்கத்தில் இல்லாத ஒரு அனாச்சாரமான செயலாகும். புரியுதுங்களா? சரி. அப்போ இதே போலதான் நோன்புடைய விஷயத்திலையும் நான் ரமதானுடைய நோன்பை நோக்கிறேன். புரியுதுங்களா? அந்த நீயத்து வேணும். சரியா? இப்போ ஒரு ரமதானுடைய நோன்பு, ஒரு மனிதர் அதாவாக நோற்க முடியாமல் போய்விட்டது நோயினாலோ பயணத்தினாலோ. இப்போ இவர் கதா செய்கிறார், அப்போ கதா செய்யும் பொழுது இன்ன பிறையினுடைய ரமதான் நோன்பை நான் கதா செய்கிறேன்னு நியத்து வச்சு அவர்கிட்ட கதா செய்யணும். சும்மா அர்த்தம் இல்லாமல் செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பிறை 10, 11, 12, 13, 14 உங்களுக்கு நோன்பு விடுபட்டிருக்குது. அப்போ ரமதானுடைய பிறை 10 நோன்பை நோக்கிறேன், முடிச்சாச்சு. அடுத்து ரமதானுடைய பிறை 11 நோன்பை நோக்கிறேன். அந்த மாதிரி பர்டிகுலராக அந்த நீயத்தை மனசில் கொண்டு வரணும். அதே போல தான் ஒரு குற்றத்துக்கு பரிகாரமாக நோன்பு நோக்கிறீங்க. அப்போ எந்த குற்றத்துக்கு பரிகாரமாக அந்த நோன்பை நோக்கிறீர்கள் என்ற நீயத்து மனதில் வேண்டும். புரியுதுங்களா? இது வந்து கண்டிப்பாக வாஜிபான நோன்புகளுக்கும் ஃபர்லான நோன்புகளுக்கும் நீயத்து நமக்கு பர்டிகுலராக அவசியம். புரியுதா? அதுவும் இந்த வாஜிபான நோன்புகள்லையும் ஃபர்லான நோன்புகள்லையும் நீயத் என்பது ஃபஜ்ருக்கு முன்பே செய்துவிட வேண்டும். ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்பே அந்த நீயத்து செய்துவிட வேண்டும். புரியுதா? அப்போ தான் அந்த நோன்பு வந்து நிறைவேறும். இப்போ நஃபில் நோன்பு அது பிரச்சனை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது மனைவிமார்கள்ட்ட கேட்பாங்க ஏதாவது இருக்கான்னு சொல்லி. அப்போ மனைவிமார்கள் சொல்லுவாங்க யா ரசூலுல்லாஹ் இன்றைக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லை அப்போ நான் நோன்பு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க நோன்பு இருந்துருவாங்க. அப்போ நஃபிலான நோன்புகளுக்கு ஃபஜ்ருக்கு பிறகு நம்ம நோன்பு வைக்கலாம். அதாவது லுஹாவுடைய நேரம் வரைக்கும், முற்பகல் லுஹருடைய நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நஃபில் நோன்புகளுக்கு நீயத்து வைத்து கொள்ளலாம். புரியுதா? ஆனால் ஃபர்லான நோன்புகளுக்கு, வாஜிபான நோன்புகளுக்கு கண்டிப்பாக நீயத் என்பது இரவில் செய்துவிட வேண்டும். புரியுதா? இரவில் என்பது அந்த ஃபஜ்ரு உதயமாகின்ற வரை. இப்போ மார்க் அறிஞர்கள் எப்படி சொல்கிறாங்க? ஒரு சில அறிஞர்கள் சொல்வது நமக்கு ரொம்ப சேஃப்டி. எப்படி? ரமதான் மாதம் வந்த உடனேயே இன்ஷா அல்லாஹ் ரமதானுடைய எல்லா நோன்புகளையும் நான் நோக்கிறேன் அப்படின்னு ஒரு பொதுவான நீயத்தை வச்சிட வேண்டியது. ரமலானுடைய முதல் இரவு வந்த உடனேயே, முதல் பிறை பார்த்த உடனேயே இந்த ரமதானுடைய நோன்பு எல்லா நோன்புகளையும் இன்ஷா அல்லாஹ் நான் வைப்பேன் அப்படின்னு நீங்கள் நீயத்து வச்சிட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். இது நம்ம வந்து என்றைக்காவது நம்ம மறந்துட்டாலும் கூட, புரியுதா, நம்முடைய நோன்பு வீணா போகாமல் இருப்பதற்கு இது ஏற்றமானது. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்கிறாங்க. அது போக ஒவ்வொரு நாள் இரவிலையும், புரியுதா, அது வந்து ராத்திரில இஷாவுக்கு பிறகு செய்துட்டாலும் சரி, நடுராத்திரில எந்திரிக்கும் போது செஞ்சாலும் சரி, சஹர் சாப்பிடும்போது இருந்தாலும் சரி, அப்படி நீயத்து வச்சதுக்கு பிறகு அது அதற்கு பிறகு சாப்பிடவே கூடாது என்பது கிடையாது. இப்போ ராத்திரில நீயத்து வச்சிடுறீங்க, படுக்கிறீங்க, திரும்ப எந்திரிக்கிறீங்க, தண்ணி குடிக்கலாமா, ஏதாவது சாப்பிடலாமா என்றால் தாராளமாக சாப்பிடலாம், பிரச்சனை கிடையாது. ஃபஜ்ரு உதயமாகின்ற வரை, சுபஹ் சாதிக்கு வருகின்ற வரை சாப்பிடலாம், குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீயத்து வைத்து விடுவதால் அது வந்து குடிக்கக்கூடாதுன்னு ஆகிடாது. ரெண்டாவது, நீயத்து வச்சதுக்கு பிறகு சாப்பிட்டதுனால அந்த நீயத்து முறிஞ்சிரும், திரும்ப ஒரு நீயத்து வைக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? விளங்குதுங்களா? இஷா தொழுகைக்கு பிறகு நாளைய ரமதானுடைய நோன்பு நோற்பேன், புரியுதுங்களா என்ற என்ன மனதில் இருந்து விட்டால், ஒரு தடவை அந்த எண்ணத்தை கொண்டு வந்துட்டால் போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கு பிறகு சாப்பிட்டாலும் சரி, அந்த நீயத்து வந்து முடியாது. புரியுதா? ஏன்னா இந்த நீயத்து வந்து எப்போது ஆரம்பமாகுது? சுபஹ் சாதிக்கிலிருந்து ஆரம்பமாகுது, வச்சதுலேருந்து உடனே ஆரம்பமாகி விடாது. புரியுதா உங்களுக்கு? அடுத்ததாக நோன்புடைய இரண்டாவது ருக்குன். இப்போ இதெல்லாம் ஒரு ருக்குனுக்கு கீழே நம்ம பேசிக்கிட்டு வந்தோம். என்னென்ன பேசணும்? நீயத் என்றால் என்ன என்று பேசணும். அந்த நீயத்தில் முதலாவதாக என்ன நீயத்து நம்மகிட்ட இருக்கணும், அதாவது அல்லாவுக்காக என்ற நீயத். அதுக்கு பிறகு என்ன இபாதத்தை செய்ய போகிறோம் என்ற நீயத்து நம்மள்கிட்ட இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த நீயத்தை எப்போது வைக்கணும் அதை நம்ம பேசணும். இரண்டாவது என்பது ஃபஜ்ரு உதயமாகியதிலிருந்து, சுபஹ் சாதிக் உதயமாகியதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை நோன்பை முறிக்கக்கூடிய செயல்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். நோன்பை முறிக்கக்கூடிய செயல்கள் என்ன, அடுத்த படத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்போம். புரியுதுங்களா? அதில் குறிப்பாக உண்பது, குடிப்பது, இச்சையை நிறைவேற்றுவது, இந்த மூன்று விஷயங்களிலிருந்து சுபஹ் சாதிக் ஃபஜ்ரு உதயமாகியதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை நாம் விலகி இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இதுதான் இந்த பாடத்தினுடைய சுருக்கம். இந்த பாடத்தில் மேற்கொண்டு நம்ம படிக்கும்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நோன்பு, ரமதானுடைய நோன்புக்கு, கடமையான நோன்புகளுக்கு நீயத்து நம்ம ராத்திரியிலேயே இரவிலேயே செய்ய வேண்டும் என்பதற்குண்டான ஆதாரங்களும் பாடத்திலேயே வரும். இன்ஷா அல்லாஹ் படிங்க. வமா உமிரு, அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படவில்லை. புரியுதா? அவர்களுக்கு என்றால் யாருக்கு? இந்த பூமியில யாரெல்லாம் வந்தாங்களோ, எந்த உம்மத்தெல்லாம் இந்த பூமிக்கு வந்ததோ அந்த எல்லா உம்மத்துக்கும் கட்டளைகள் கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா என்ன? நாம் பின்னாடி சொல்லக்கூடிய இந்த அடிப்படை கட்டளைகளை தவிர வேறு கட்டளைகளை கொடுக்கவில்லை. அது என்ன கட்டளைகளை கொடுத்தோம்? வேறு கட்டளைகளை கொடுக்கல. கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? இல்லா, தவிர. லியபுது, அவர்கள் எல்லோரும் வணங்க வேண்டும். லியபுது, அவர்கள் எல்லோரும் வணங்க வேண்டும். யாரை? அல்லாஹ, அல்லாஹுவை வணங்க வேண்டும். எப்படி வணங்குவது? முஹ்லிசீன, தூய்மைப்படுத்தியவர்களாக. லஹு, அவனுக்கு, அதாவது அல்லாஹுவிற்கு. அத்தீன, வழிபாட்டை. அப்ப இபாதத்துகளை அல்லாஹுக்கு மட்டும் தூய்மைப்படுத்தி செய்ய வேண்டும். அந்த இபாதத்துல வேற யாரையும் கலக்கக்கூடாது. ஹுனஃபா, ஷிர்கிலிருந்து விலகியவர்களாக. அப்ப ஷிர்கிலிருந்து விலகி இபாதத்துகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்து அல்லாஹ்வை வழிபட வேண்டும் என்ற கட்டளை தான் எல்லா உம்மத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் இன்ஷால்லாஹ் நம்ம ஒரு நேரம் வரும்பொழுது அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லுவோம். சுருக்கமா, இப்ப எந்த ஒரு இபாதத்தை செஞ்சாலும் அந்த இபாதத்தை கொண்டு நான் அல்லாஹுவை நெருங்க விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும். புரியுதா? அதே போல ரசூலுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கணும், ரசூலுடைய சந்தோஷம் எனக்கு கிடைக்கணும். அதுக்கு நமக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு. வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அய்யுருதூஹு, சூரத் தௌபால 62வது வசனம். வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அய்யுருதூஹு இன் கானு முஃமினீன், இவர்கள் மூமின்களாக இருந்தால் இவர்கள் திருப்திப்படுத்த வேண்டியது முதலாவதாக அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தான். நாம் திருப்திப்படுத்துவதற்கு மிக தகுதியானவர்கள் யாரு? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான். புரியுதா? இபாதத்துகளை நம்ம இப்போ செய்யும் பொழுது அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக என்று இருக்கணும். புரியுதுங்களா? அடுத்து ஏன் இந்த இபாதத்தை செய்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படி நம்ம அந்த அப்படி கேட்டால் அந்த பதில் நம்ம சொல்லணும். அப்போ ஹிஜ்ரத்து, ஹிஜ்ரத் என்பது என்ன? எந்த இடத்துல அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்ற முடியவில்லையோ அந்த இடத்திலிருந்து, அது நம்ம பிறந்த ஊராக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் வசதியான இடமாக இருந்தாலும் சரி, அந்த ஊரை விட்டு விட்டு வெளியேறுவது. எந்த ஊரை நோக்கி வெளியேறுவது? எங்கே சென்றால் நாம் நிம்மதியாக இபாதத்தை செய்ய முடியுமோ, அல்லாஹுவை வணங்க முடியுமோ, அந்த ஊரில் போய் நம்ம அகதியாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாமல் இருந்தாலும் சரி, பல கஷ்டங்களை சந்தித்தாலும் சரி, ஆனால் நமக்கு தீனில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். மார்க்கத்தில் நமக்கு இடையூறு செய்யப்படாமல் இருக்க வேண்டும். மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். எந்த ஊரில் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு சுதந்திரம் இல்லையோ அந்த ஊரை விட்டு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு சுதந்திரம் இருக்கக்கூடிய ஊருக்கு போகிறதுக்கு பேர் ஹிஜ்ரத். அப்படி போகும் பொழுது அல்லாஹ்வுக்காக நான் போகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி நான் போகிறேன், அதாவது சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக போகிறேன், அந்த மாதிரி போகணும். புரியுதுங்களா? இல்லை அங்கே எல்லாரும் ஹிஜ்ரத் செஞ்சு போயிருக்கிறாங்க, அங்கே போனால் காசு கிடைக்குதான், அங்கே போனால் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம், அங்கே போனால் சொத்து கொடுக்குறாங்களாம், சொத்தில் பங்கு கொடுக்குறாங்களாம். இப்போ மதீனாக்கு வந்தப்போ மதீனாவுடைய அன்சாரிகள் தங்களுடைய மனைவிமார்களை தலாக்கு செய்து அதில் ஒரு மனைவியை முஹாஜிர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தங்களுடைய சொத்தை பாதியாக பிரித்து அதில் ஒரு பாதியை சஹாபாக்களுக்கு, முஹாஜிர்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்படிலாம் இருந்தது. ஆனால் வரக்கூடியவங்களுடைய நீயத்து எப்படி இருக்க வேண்டும்னு ரசூலா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக வரணும்னு சொல்லி. புரியுதுங்களா? நீங்கள் அல்லாஹ்வுக்காக வந்தாதான் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹிஜ்ரத்தாக ஆகும். இல்லை அங்கே போனால் கல்யாணம் பண்ணலாம், அங்கே போனால் காசு கிடைக்குது, அங்கே போனால் வந்து வேறு துன்யாவுடைய வசதிகள் கிடைக்குது என்று ஹிஜ்ரத் செஞ்சு வந்தால் அதுதான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர அல்லாஹும் ரசூலும் கிடைக்க மாட்டார்கள். குறிப்பாக இந்த ஹதீஸு எந்த ஒரு பின்னணியில் சொல்லப்பட்டதென்றால், உம்மு கைஸ் என்ற ஒரு பெண்ணு, அவங்க வந்து மக்கால் இருந்தாங்க. அந்த பெண்ணு முஸ்லீம் ஆகிட்டாங்க. அந்த பெண்ணை ஒருவர் விரும்பினார், அவர் முஸ்லீம் ஆகலை. அப்போ அந்த பெண் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து காஃபிராக இருக்கிறீங்க, நான் வந்து முஸ்லீமாக இருக்கிறேன், ரெண்டாவது நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளையில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு காஃபிரா மனிதரை முஸ்லீமான பெண்ணை கல்யாணம் பண்ணலாம், புரியும், இப்படியும் சரி அப்படியும் சரி, அது வந்து அனுமதிக்கப்பட்டதா இருந்துச்சு. எப்போ மதினாக்கு வந்து ஒரு வருடங்களோ அல்லது இரண்டு வருடங்களோ ஆனதோ அப்போ காஃபிர்கள் முஸ்லீம்களை மனம் முடிக்கக்கூடாது, புரியுதுங்களா, முஸ்லீமான ஆண்களும் காஃபிரான பெண்களை மனம் முடிக்கக்கூடாது என்ற அந்த சட்டம் வந்துருச்சு. வலா தன்கியுஹல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின் வல அமத்துன் முமினத்துன் ஹைருன் மின் முஷ்ரிகத்தின் வலவ் ஆஜபத்துக்கும், முஷ்ரிக்கான பெண்களை முமின்களை நீங்கள் மனம் முடிக்காதீர்கள், ஒரு மூமினான அடிமை பெண் உங்களுக்கு சிறந்தவள், உங்களை கவரக்கூடிய அழகு இருக்கக்கூடிய முஷ்ரிக்கான பெண்ணை விட. அதே போல ஒலா துன்குஹல் முஷ்ரிக்கீன ஹத்தா யுமினு வலா அபுதுன் முமினுன் ஹைரும் இம்முஷ்ரிக்கின் வலவ் ஆஜபக்கும், முஷ்ரிக்கான ஆண்களுக்கு உங்கள் பெண்மக்களை மனமுடித்து கொடுக்காதீர்கள், ஒரு மூமினான ஒரு அடிமை உங்களை தனது அழகால் செல்வத்தால் கவரக்கூடிய ஒரு முஷ்ரிக்கான ஆணை விட சிறந்தவனாக இருக்கின்றான். அப்போ ஒரு மூமினான அடிமைக்கு கூட நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க உங்களுடைய பெண்மக்களை, ஆனால் காசு பணம் அழகுக்காக வேண்டி முஷ்ரிக்குகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்க. அந்த ஆயத்தை நம்பரை எழுதி கொள்ளுங்க. சூரத்துல் பக்கரால 221. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களில் சில பேர் அல்ஹம்துல்லா குடும்பம் உள்ளவங்களா இருப்பீங்க, சில பேர் இன்னும் கொஞ்சம் நாளில் கல்யாணம் பண்ணுவீங்க. இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இந்த ஈமானிய உணர்வுகளை கொடுக்கணும. பள்ளிக்கூடங்களுக்கு காலேஜுகளுக்கு போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த ஈமானிய உணர்வுகளை நம்ம மீன் ஈமானுடைய வேல்யூ என்ன, ஈமானுடைய மதிப்பு என்ன, இதை நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம வந்து இந்த தாவா பணியில் இருக்கிறதுனாலையும் சமூகத்தோடு நம்ம ஈடுபடுறதுனாலையும் நீங்கள் ஒரு மாதத்துடைய கெசட் புக்குன்னு சொல்லுவாங்க, இந்த பேர்கள் மாற்றக்கூடிய கெசட் புக்குன்னு ஒன்று இருக்குது, என்ன கூட நான் இப்போ கொண்டு வர சொல்கிறேன். அந்த கெசட் புக்கை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மன வேதனைப்படுது. என்ன, குறிப்பாக காலேஜுகளில் படிக்கக்கூடிய முஸ்லீம் பொம்பளை பிள்ளைங்க காதல் என்ற பெயரில் காஃபிர் ஆண்களை கல்யாணம் பண்ணி கொண்டு தங்களுடைய பெயர்களை இந்து பெயர்களாகவோ கிறிஸ்துவ பெயர்களாகவோ மாற்றிக்கொண்டு இந்துவா கிருஷ்ணா போயிடுதுங்க. பொது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளார பழகிறீங்க, புரியுதுங்களா, சிட்டி வாழ்க்கையில் என்ன நடக்குது என்று ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா பக்கத்து வீட்டில் நடக்கிறதே இந்த வீட்டில் தெரியாத அளவுக்கு தான் இன்று நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சமூகத்தில் கலக்கும் போது தான் தெரியுது எவ்வளோ பெரிய சோதனைகளை இன்று நம்ம அனுபவிச்சுருக்கிறோம் சொல்லிட்டு. அதனால் இந்த ஈமானிய உணர்வுகள் நம்ம பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே வந்து குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்களை பெற்றிருக்கக்கூடியவர்கள் யாரிடத்துல பழகணும், யார் மஹரம், யார் மஹரம் இல்லாதவங்க, ஸ்கூல் காலேஜுக்கு போனால் அங்கே எப்படி நடந்து கொள்ளணும், எந்த லிமிட் வரைக்கும் நம்ம இருக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அதுவும் தினைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்கணும், அந்த உணர்வுகளை சொல்லி சொல்லி வளர்க்கணும். இல்லைன்னா பாருங்கள், நல்ல நல்ல நல்லா பாதுகாக்கணும், நல்ல நல்ல குடும்பத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அந்த குடும்பத்துக்கு சோதனையாக மாறி இருக்கிறத பார்க்கணும். புரியுதா, ஆரம்பத்தில் சும்மா பேசுகிறேன்னு பேசுதுங்க, அப்புறமா ஃபோனில் பேசுகிறேன்னு பேசுதுங்க, பழகிறேன்னு பழகுதுங்க, கடைசியில் ஒரு கட்டம் வந்த உடனே அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் நிற்கிதுங்க. முசீபத்து கடைசியில் என்ன ஆகிடுது, அவரை சரி களிமா சொல்லி கொடுத்து முஸ்லீம் ஆக்குவோன்னு பார்த்தா அவன் அவனுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கான். குறிப்பாக வந்து இன்றைக்கி இந்துக்களில் ஒரு தனி இயக்கமே இதுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்டு முஸ்லீம் பெண்களை வழிகெடுக்கணுங்கிறதுக்காக வேண்டியே அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. கடைசியில் இது என்ன ஆகிடுது, பரவாயில்ல அவர் எந்த கொள்கையில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டு நல்லா பாதுகாக்கணும். புரியுதா, நிறைய சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அதனால் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து சமுதாயத்தில் இப்போ நாங்கள் ஆண்கள் சொல்கிறத விட நீங்கள் உபதேசம் செய்கிறது ரொம்ப பலமாக இருக்கும். புரியுதுங்களா, நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது பொம்பளை பிள்ளைங்களுக்கு. நான் இன்றைக்கு காலேஜில் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க பாருங்கள் ரொம்ப வந்து பயமாக இருக்குது. 10ஆம் கிளாஸ் 9ஆவது கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் இந்த லவ்வில் வந்து விழுந்து போயிடுதுங்க. கிளாஸ் படிக்கிறது 8ஆவது கிளாஸு, 9th படிக்குதுங்க, 8th படிக்குதுங்க, 10ஆம் கிளாஸு படிக்குதுங்க, அதுங்க வந்து இந்த மாதிரி ஒரு நோயில் விழுந்து இந்த ஒரு பிரச்சனைக்கு ஆளாகி படிப்பை நாசமாக்கி அறிவை நாசமாக்கி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பல விஷயங்களை நம்ம கேள்விப்படும் பொழுது புரியுதுங்களா, நல்லாதான் பாதுகாக்கணும். அதுலேயும் சில முஸ்லீம் பள்ளிக்கூடங்கள் இருக்குது பாருங்கள், நம்ம முஸ்லீம் பள்ளிக்கூடங்கள்னு கொண்டு போய் விடுறோம், ஆனால் கடைசியில் பார்த்தா அங்கே வந்து சரியான ஒரு கண்காணிப்பும் கட்டுப்பாடும் இல்லாத காரணத்தினால கெடுறது அதிகமாக இருக்குது. முஸ்லீம் பள்ளிக்கூடங்கள், அது வந்து ஹையர் செகண்டரி பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து கல்லூரிகளாக இருக்கட்டும், அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து தாய்மார்கள் தான் குறிப்பாக தன்னுடைய மகள் எந்த நேரத்தில் எப்படி மாறுறா, என்ன செய்கிறா, ஒரு ஒரு பொம்பளை புள்ள தனிமையில் அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டாலே தாய் உஷாராயிடணும். ஒரு குறிப்புக்காண்டி சொல்கிறேன், பாடத்தோட இல்லைனாலும் பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வந்து சம்மந்தப்படுறீங்க அல்லது சம்மந்தப்படுவீங்க என்பதற்காக வேண்டி, ஒரு பொம்பளை புள்ள ரூமை சாத்திக்கிட்டு அடிக்கடி உட்காந்துக்கிறா, அடிக்கடி ரூமில் போய் தனியாக இருக்கிறா, அதே போல் நெட்டு செல்ஃபோன் அவள் கையில் இருக்குதுன்னு சொன்னாலே உடனே உஷாராயிடும். புரியுதுங்களா? செல்ஃபோன் நெட்டு எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஹாலில் வச்சு யூஸ் பண்ணு, ரூம் கதவை சாத்தாது. ரூம் கதவை எப்போ சாத்தணும்? உன்னுடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறியா, பிரவேசியான தேவையா, அப்போ மட்டும்தான். சும்மா படிக்கும்போதெல்லாம் நான் ரூம் கதவை சாத்திக்கிறேன் இது சாத்திக்கிறேன்னு சொன்னால் அப்போ சம்திங் ஏதோ உடனே, அதுவும் வந்து நம்ம வந்து சந்தேகப்படுறோங்கிறத வந்து வெளிப்படுத்திடவும் கூடாது. புரியுதா? அம்மா அம்மாவுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. நம்ம கவனிக்கணும், தூரத்திலிருந்தே நம்ம கவனிக்கிறோம் என்பது தெரியாமலேயே நம்ம கவனிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கு அந்த மாதிரி ஷைத்தான்கள் தெருவில் உலாவுறவனும், ஒரு பொம்பளை புள்ள போனாலே அந்த பொம்பளை புள்ள பின்னாடி சுற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அலையிறானோ என்ன. ஒரு பொம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிலைமை என்ன? ஒரு தடவை திரும்பி பார்க்காது, ரெண்டு தடவை திரும்பி பார்க்காது, மூணு தடவை திரும்பி பார்க்காது. அவன் தொடர்ந்து 10 தடவை, 20 தடவை, 30 தடவை பின்னாடி சுற்றுறான்னு வச்சுக்கோங்க, கடைசியில் பலவீனப்பட்டு இறங்கி ஒரு தடவை பேச்சு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாங்கள் இங்கேருந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த முத்தியால்பேட்டை ஸ்கூலில் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க பாவம் புர்கா போட்டு நோஸ் ஃபேஸ் போட்டு வருங்க, அந்த ரேவில் உள்ள பசங்கள்லாம் பின்னாடியே வருவானோ. அப்போ முதல் தடவை கொஞ்ச நாளைக்கு வந்து ரொம்ப கட்டுப்பாடாக வந்துக்கிட்டே இருக்குங்க, கடைசியில் தொடர்ந்து வர 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 அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு கடைசியில் வந்து இறங்கி அவனோடத்தில் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடும். கடைசியில் அது அப்படியே பள்ளத்தில் சருகின மாதிரி சருகிக்கிட்டு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? எதுக்கு இது சொல்ல வந்த அந்த ஹிஜ்ரத்துடைய விஷயத்துக்காக வேண்டி சொல்ல வரும்பொழுது, இப்போ வந்து இந்த விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். புரியுதுங்களா? நம்ம காலேஜுக்கு படிக்க போகிறது, ஸ்கூலுக்கு படிக்க போகிறது எதுக்காக வேண்டி? புரியுதுங்களா? அதெல்லாம் நம்ம சொல்லி வளர்க்கணும். அப்போ பொதுவாக நீயத்துடைய பாடம் வரும்பொழுது நீயத்துடைய இந்த இரண்டாவது அம்சத்தை தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஏன்னா இஹ்லாஸ் என்பது அது தௌஹீதுடைய பாடத்தில் படிச்சிடும். புரியுதுங்களா? ஃபிக்ஹுடைய பாடத்தில் வரும் பொழுது இப்போ நம்ம சொன்ன இந்த வகையைத்தான் பொதுவாக அறிஞர்கள் எழுதுவாங்க. அதனால் வந்து இஹ்லாஸ் வந்து ஃபிக்குகளை குறிப்பிடாததுனால அவசியம் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? இஹ்லாஸ் என்பது நம்ம ஏற்கனவே எங்கே படிச்சிடறோம்? அகீதாவுடைய பாடத்தில் படிச்சிடும். ஞாபகம் இருக்கா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஷர்த் என்ன? அப்போ இது எது விஷயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க? ஃபரலான நோன்புகளை, கடமையான நோன்புகளை பொறுத்த வரைக்கும். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்? நஃபிலான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் ரசூல்லாவுடைய இப்போ ஹதீஸ் உங்களுக்கு சொல்லி காட்டணும். வீட்டுக்கு வருவாங்க, சாப்பாடு எதுவும் இருக்குதான்னு கேட்பாங்க. ஃபஜ்ருக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத இடத்துலையே கொஞ்சம் நேரம் உட்காந்துருவாங்க. கொஞ்சம் நேரம் நல்ல திக்ரு, துஆக்கள், இஸ்திக்ஃபார்லாம் செஞ்சுட்டு சூரியன் நல்லா உதிச்சதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்ததுக்கு பிறகு அவங்கெல்லாம் எப்படி? மகரிப் நேரத்திலேயே ராத்திரி சாப்பிட்ருப்பாங்க. அல்லது ராத்திரி சாப்பாடு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா நேரத்திலையும் கிடைச்சிச்சானா இருக்காது. அப்போ காலையில் வந்தவுடனே பசியாக இருக்கும், ராத்திரி சாப்பிட்லன்னா, அல்லது ராத்திரி ஃபஸ்ட்லேயே இரவனுடைய ஆரம்பத்திலேயே சாப்பிட்டுட்டான். இப்போ எல்லோரும் ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிட்றீங்க, அப்போ எப்போ உங்களுக்கு பசிக்கும்? திரும்ப காலையில் 10 மணி 11 மணிக்கு தான் பசிக்கும். அவங்க அப்படி கிடையாது, மகரிபிலேயே சாப்பிட்ருவாங்க. ஒன்று மகரிபுக்கு முன்னாடி அல்லது மகரிபு தொழுத உடனே இஷாக்கு முன்னாடி சாப்பிட்ருவாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு ஃபஜ்ரு நேரத்தில் பொதுவாக பசிக்கும். சரியா? அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அவங்க வந்து இல்லைங்கிறாங்க. சூரியன் உதித்ததற்கு பிறகு முற்பகலுடைய ஆரம்ப கட்டத்தில், அப்போ மனைவிமார்கள் இல்லை என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபைதன் அனசாயும், அப்படியா, சரி நான் நோம்பாளியாக இருந்துடுறேங்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருது? இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்ன? இந்த ஹதீஸுடைய நோக்கம் எதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க? பரதான வாஜிபான நோன்புகளுக்கு சொல்கிறாங்க. அதனால தான் சொன்னோம், முதல்ல சொன்னமே ரமதான் வந்த உடனேயே முழு ரமதானில் நான் நோன்பு நோக்கிறேன், நோன்பு நோக்கிறேன் என்று முதல்ல பிறைய பார்த்தவொடனே நியத்து வச்சுருங்க. இந்த ஹதீஸ் மூன்றையுமே ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா தான் அறிவிக்கிறாங்க. அபூதாவூதில் உள்ளது, நஸாயில் உள்ளது, இப்னு மாஜா, மூன்று கிதாபுகள்லேயுமே ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் இந்த ஹதீஸ் வருது. புரியுதுங்களா? வார்த்தை வந்து முதல் ஹதீஸில் பாருங்களேன், மன்லம் யுஜிமி, மன்லம் யுஜ்மிஅ அஸ்ஸியாம முதல் ஹதீஸில், இரண்டாவது ஹதீஸில் மன்லம் யுபையித், மூன்றாவது ஹதீஸில் மன் லிமன்லம் யஃப்ரிதுஹு, லிமன்லம் யஃப்ரிதுஹு. மூன்று வித்தியாசமான வார்த்தைகளை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. முதல் ஹதீஸு லம் யுஜ்மிஅ, உறுதி முடிவு செய்யவில்லை, ராத்திரிலேயே யார் முடிவு செய்யலையோ அப்போ அவருக்கு நோன்பு கிடையாது. இரண்டாவது ஹதீஸில் வந்து அப்புறம் மன்லம் யுஜ்மிஅ கப்ல் அல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருக்கு முன்பே நோன்பை முடிவு செய்யவில்லை என்றால். இரண்டாவது ஹதீஸு நசையுடைய ஹதீஸில் மன்லம் யுபையித் அஸ்யாம, இரவிலேயே நோன்பை முடிவு செய்யவில்லையோ, கப்ல் அல் ஃபஜ்ரி ஃபஜ்ருக்கு முன்பாக, ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க. மூன்றாவது ஹதீஸ் இப்னு மாஜாவுடைய ஹதீஸில் லிமன்லம் யஃப்ரிதுஹு, இரவிலேயே அந்த நோன்பை தன் மீது கடமையாக்கி கொள்ளவில்லையோ, நாளைக்கு நான் நோன்பு நோற்பேன் என்று தன் மீது இரவில் கடமையாக்கலையோ அவருக்கு நோன்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு, புரியுதா? இப்போ ஏற்கனவே சொன்னோம், ஒருத்தர் அஞ்சு நோன்பு ரமதானில் விட்டுட்டாருன்னு சொன்னால் ஆரம்பிக்கும் போது முதல்ல எந்த பிறையுடைய நோன்பு வைக்கிறேன் அந்த மாதிரி கரெக்டாக குறிப்பிட்டு வைக்கணும், புரியுதா? அதே போல் நேர்ச்சியுடைய நோன்பு இருக்குது, குற்றப்பரிகார நோன்புகள் இருக்குது, அப்போ எந்த நோன்புன்னு சொல்லி அந்த நோன்பை மனசில் கொண்டு வந்து தான் அந்த நோன்பையை ஆரம்பிக்கணும். வர இப்போ உதாரணத்துக்கு ரமதானில் ஒரு நோன்பு தான் உங்களுக்கு விடுபட்டுருக்கு, ரெண்டு நோன்பு தான் விடுபட்டுருக்கு, மூணு நோன்பு விடுபட்டுருக்கு, சரி குறைஞ்சபட்சம் எப்படி வைக்கணும், ரமதானில் உங்களுக்கு எத்தனை நோன்பு விடுபட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அந்த ரமதானில் விடுபட்ட முதல் நோன்பையும் நோக்கிறேன், இரண்டாவது நோன்பையும் நோக்கிறேன், அதாவது மனசில் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லையம்மா? ஆமாம். சரி இப்போ பாருங்கள், இந்த பாடத்தில் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ இதிலிருந்து சில விஷயங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நீங்கள் நல்ல கவனமாக கேட்கணும், சொல்லும் பொழுது நல்ல கவனமாக புரியணும். ஏன்னா உள்ளுக்குள்ளாரன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வரும். முஃப்திராத், முஃப்திராத் என்று சொன்னால் நோன்பை விடுவதற்குரிய காரணங்கள், என்னென்ன காரணங்களினால் ஒரு முஸ்லீம், அதாவது தன் மீது நோன்பு கடமையாகிவிட்ட ஒரு முஸ்லீம், அந்த ஆறு ஷரத்துகள் சொன்னோம்ல, இந்த ஷரத்துகளில் உள்ள ஒரு முஸ்லீம் எந்தெந்த காரணங்களினால் அவர் நோன்பை விடலாம், அதுதான் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். அதில் முதலாவது காரணம் நோயாளியாக இருப்பது, மரதுன், நோய், ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருப்பது, நோயுற்றிருப்பது, சீக்காளியாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த சீக்காளி என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொன்னோம், டெம்பரவரி சீக், தற்காலிகமான நோய். இப்போ காலையில் எழுந்திரிச்சிங்க அல்லது ராத்திரி தராவித்தோடு படுக்கிறீங்க, சரியான தலைவலி ஆயிடுச்சு, சரியான காய்ச்சல் ஆயிடுச்சு. பொதுவாக காய்ச்சல் தலைவலி ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் இருக்கும், இது வந்து டெம்பரவரி, நீங்கிவிடக்கூடிய நோய், ஓகே நோ ப்ராப்ளம். நீங்கள் அந்த மாதிரி நோய் வந்துட்டால் அன்றைக்கு நோன்பு வைக்காதீங்க, விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு நாள் விட்டிங்களா, ரெண்டு நாள் விட்டிங்களா, மூன்று நாள் விட்டிங்களான்னு சொல்லி குறித்து வச்சுக்கிட்டு ரமதான் முடித்தவுடனே, யா அல்லாஹ் ரமதானில் மூன்று நோன்பு தவறுனுச்சு, அதில் முதல் நோன்பு வைக்கிறேன், ரெண்டாவது நோன்பு வைக்கிறேன், மூணாவது நோன்பு வைக்கிறேன், வச்சிட வேண்டிய, புரியுதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 184வது வசனத்தில், அதே போல் 185வது வசனத்தில், ரெண்டு வசனங்கள்லையும் இந்த விஷயத்தை சொல்கிறான். அதாவது ரமதான் மாதத்தில் நோன்பு வைங்க, அந்த மாதத்தில் நீங்கள் பயணிகளாக போயிட்டாலோ அல்லது நோயாளியாக நீங்கள் மாறிட்டாலோ, அந்த மாதத்தில் நீங்கள் பயணத்தில் போயிட்டாலோ அல்லது நோயாளியாக ஆயிட்டாலோ பிரச்சனை இல்லை, நோன்பு விட்டுருங்க. விட்டுட்டு எத்தனை நோன்பை நீங்கள் விடுறீங்க என்று கணக்கு வச்சுக்கோங்க, அந்த கணக்கை வைத்து கொண்டு நோன்பு முடித்த உடனே அத்தனை நாள்களை நீங்கள் மற்ற மாதங்களில் வச்சுருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 15 நோன்பு விடுபட்டு போயிடுச்சு, இப்போ 15 நோன்பையும் தொடர்ந்து அவர் வைக்க முடியுமா? சில நேரங்களில் முடியாது, ஏன்னா திரும்ப அவருக்கு வேலை இருக்கும், திரும்ப பயணங்கள் இருக்கும். இப்போ யாரா ரமதான் மாதத்தில் 15 நோன்பு விட்டுருச்சு, முதல் நோன்பு வச்சேன், ரெண்டாவது நோன்பு வச்சேன், மூணாவது நோன்பு வச்சேன், நாலாவது நோன்பு வச்சேன், அஞ்சாவது நோன்பு வச்சார், முடிஞ்சு போச்சு, இப்போ திரும்ப பயணத்தில் போயிட்டார், புரியுதா? இப்போ அடுத்த மாதம் தான் வைக்க போகிறார், அடுத்த மாதம் வைக்கும்போது யாரா ரமதான் மாதத்தில் விடுபட்ட 6வது நோன்பு வைக்கிறார், புரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு இருக்கணும், அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவு இருக்கணும். இப்போ சில பேருக்கு பெண்களுக்கு நிஃபாஸ் ஆயிடுச்சு, அப்போது 20 நோன்பு போயிடுச்சு ரமதானில், இப்போ என்ன செய்வாங்க, தொடர்ந்து 20 நோன்பு அவங்க வச்சாங்கன்னா முடியாது, பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இடையில வேணா ஒரு நோன்பு வைக்கலாம். இப்போ குளிர்காலமாக இருந்துச்சு, ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தான் பகலில், பிரச்சனை இல்லை, பிள்ளையை சமாளிச்சுக்கலாம். ஒரு ஆறு மாதம் ஆனதுக்கு பிறகு பிள்ளைக்கு ஏதாவது சமாளிச்சுக்கலான் இருக்கும் பொழுது ஒரு நோன்பு ரெண்டு நோன்பு வைப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க, அடுத்த நோன்பு வைக்கலாம். இப்போ என்ன செய்யணும், ரமதானில் விடுபட்ட 20 நோன்புல முதலாவது நோன்பு, ரெண்டாவது நோன்பு, மூணாவது நோன்பு, மூணு நோன்பு வச்சுருங்க, முடிஞ்சு அடுத்த மாதம் மூணு நோன்பு வைக்க போகிறீங்க. இப்படி பிரித்து கூட வைக்கலாம், ஒரே நேரத்தில் கண்டினியூவாக வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் அவசியம் கிடையாது. அப்போ விடுபட்ட நோன்பை கணக்கிட்டு அதனுடைய முதல் நோன்பு, ரெண்டாவது நோன்பு, மூணாவது நோன்பு, பிறகு உங்களுக்கு ஞாபகம் வைக்க முடியல, இப்படி வைத்தா கூட போதுமானது. புரியுதா? சரி, இப்போ பாருங்க அடுத்த விஷயம். முதல் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நோயாளியாக இருந்தால் நோன்பை விடலாம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். விட்டுட்டு பிறகு விட்ட நாள்களுடைய நோன்புகளை நம்ம நோற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நோய், நோயாளி, நோய், நோயாளி, இதை அறிஞர்கள் ஒரு மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க. நோய், நோயாளியை மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க. எப்படி, ஒருத்தருக்கு நோய் வந்துடுது, அது ஒரு நோய் தான், ஒரு டிசீஸ், ஒரு நோய். ஆனால் நோன்பு வைக்கிறதுனால அவருக்கு டிஃபிகல்ட்டி, சிரமம் இருக்காது. சரியா? ஒன்று. இரண்டாவது, இன்னொரு பெரிய ப்ராப்ளம், பெரிய பிரச்சனை அவருக்கு வந்துடாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தருக்கு சளி பிடிச்சிக்கிச்சுமா. நோய், நோயாளிகளை மூன்று வகைகளாக அறிஞர்கள் பிரிக்கிறாங்க. அதில் ஒரு நோய் என்ன, அந்த நோயினால, அந்த நோயோடு அவர் நோன்பு வைக்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய சிரமம் இருக்காது. அந்த நோயோடு அவர் நோன்பு வைக்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய சிரமம் இருக்காது, நம்பர் ஒன். நம்பர் டூ, அப்படி அவர் நோன்பு வைத்து விட்டதுனால வேற ஒரு பிரச்சனை அவருக்கு வந்துடாது, புதுசாக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருக்குமா, சளி தொந்தரவு இருக்கிறதுனால அவருக்கு நோன்பு வைக்கிறது சிரமமா, சளி என்ன சிந்த வேண்டியது. புரியுதுங்களா? சரி, சளி உள்ளவரும் நோன்பு வச்சா அவருக்கு வேற ஏதாவது இன்னொரு நோய் வந்துடும், வேற ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும், அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கண்ணு வலி, புரியுதா? கண்ணு வலியில் என்ன பிரச்சனையே கிடையாது, அல்லான கண்ணை மூடிட்டு தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? இப்போ அதனால நோன்பு வைக்கிறதுனால இவருக்கு சிரமமும் இல்லை, அல்லது கண்ணு வலியில் நோன்பு வைக்கிறதுனால கண்ணு வலி இன்னும் கூடி போயிடும் அப்படியும் கிடையாது. புரியுதா? ஏன்னா கண்ணு வலிக்கெல்லாம் வந்து ரெகுலராக உடனுக்குடனே மாத்திரை சாப்பிடுங்கிறது அவசியம் கிடையாது. இஃப்தாருக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிட்டு, சஹருக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், இஃப்தாருக்கு பின்னாடி கூட மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், மருந்து விட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மாதிரி நோய்களாக இருந்தால், ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எந்த நோய் உங்களுக்கு சிரமத்தை உண்டாக்காதோ, இப்போ உதாரணத்துக்குமா, காலில் வலி, எப்படி கால் வலி என்னம்மா பிரச்சனை இருக்குது, நோன்புக்கும் கால் வலிக்கும் என்ன, கால் வலிக்குது பேசாமல் உட்காந்துக்கு வீட்டில் நீங்கள் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ இந்த சிரமம், அது வந்து இயற்கையாக உடலில் உள்ள சிரமம், நோன்புனால அந்த சிரமம் கூடுமா, நோன்புனால அந்த சிரமம் பிரச்சனையாக இருக்குமா? இப்போ வயிற்று வலி சாப்பிட முடியாது, சாறு செய்ய முடியாது, பிரச்சனை. என்னம்மா சாறு செய்யாமல் நோன்பு உங்களால் என்ன செய்ய முடியாது, குறைஞ்சது மூணு தட்டாவது என்ன செய்யணும், சாப்பிடணும். சாம்பார் ஊற்றி ஒரு தடவை சாப்பிட்ணும், அப்புறமா ரசம் ஊற்றி ஒரு தடவை சாப்பிட்ணும், அதுக்கப்புறமா தயிர் ஊற்றி ஒரு தடவை சாப்பிடணும். மூணு தட்டு சோறு அடித்தாதான் சகரு செய்ய முடியும்னு இருக்குது. அப்போ வயிற்று வழியில் இதெல்லாம் சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாது. அப்போ மயக்கடிச்சு கீழே விழுந்துருவீங்க. இப்போ லுஹா துலுக நேரம் வந்த உடனேயே சுற்றி பொத்துன்னு அப்படியே விழுந்துட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அப்போ கால் வழியில் அப்படி இருக்குதா, கால் வழியாக இருந்தால் என்ன இருக்குது, உட்காந்துக்கிட்டு நல்லா வயிறு முட்டை அடிக்க வேண்டியதான். அப்போ இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குமே, நல்லா விளையாட்டாக சிரிப்புக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸுக்கு சொல்கிறதுனால மெயின் விஷயத்தை மறந்துடாதீங்க. புரியுதா? மெயின் விஷயம் என்ன சொன்னேன், நோன்புனால அவருக்கு ஒரு சிரமம், புரியுதா? அது அல்லது நோன்பு இன்னொரு பிரச்சனையை உண்டாக்கிடும் என்று அவருக்கு இருக்காது, இவர் கண்டிப்பாக நோன்பு வச்சிடணும். புரியுதா? எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, புரியுதா, குறுக்கு வலிக்கிற மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு, இதெல்லாம் வந்து ஷைத்தான். புரியுதா? இவங்க வந்து இந்த மாதிரி காரணத்தினால நோன்பை விடக்கூடாது. புரிஞ்சுச்சா? சரி, இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. புரியுதா? நோய், அந்த நோயுடைய நோயாளி. இரண்டாவது நோய் அந்த நோயுடைய நோயாளி. இரண்டாவது என்ன, நோன்பு வச்சா கொஞ்சம் சிரமந்தான், நோன்பு வச்சா சிரமந்தான், புரியுதுங்களா? ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆயிடுங்கிறது கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல் இருக்குது, அவர் கரெக்டாக 3 வேளை மருந்து சாப்பிடணும், காய்ச்சலும் கொஞ்சம் கூடுதல் காய்ச்சலாக இருக்குது, புரியுதா? அவருக்கு மயக்கம் அடிக்கடி வருது, ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் அவர் வந்து ஹெல்த் வந்து அந்த மயக்கம் வராமல். இந்த மயக்கங்கிறது ஒரு பெரிய சோதனையான ஒன்று. இந்த மாதிரி புரியுதா, சிரமம் இருக்குது, அப்படியே கஷ்டப்பட்டு அவர் நோன்பு வைக்கணும், அந்த சிரமத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு நோன்பு வைக்கணும். ஆனால் நோன்பு வச்சா ஒரு பெரிய பிரச்சனைன்னு ஆயிடாது, வைக்கலாம் நோன்பு, ஆனால் ரொம்ப சிரமம் எடுத்து வைக்கணும். சொல்றது புரியுதா? இப்படிப்பட்டவர் என்ன செய்வார்? மார்க்க என்ன சொல்லுதுன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹும் ரசூலும் இவருக்கு விரும்புறது நோன்பை விட்டுடுங்க, நோன்பை விட்டுட்டு இதுக்காக வேண்டி நீங்கள் சிரமம் எடுத்துக்காதீங்க, நோன்பை விடுவது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சலுகை, அந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறார். நோன்பை விடுவது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சலுகை, அந்த சலுகையை பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். சரி, இல்லை பரவாயில்லை, சலுகை தானே, நான் வச்சிடுறேன் அப்படின்னு இவர் வச்சிடுறார். நோன்பு கூடிடுமா? கூடிடும். நோன்பு கூடிடுமா என்றால் கூடிடும். ஆனால் இவர் நோன்பு விடுறது தான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமானது, புரியுதா?